ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோ ச தயேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயாஹ விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகளம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாத்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீடாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்த உத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் சுதிசத சிரசித்த மத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகழிகம் யாவராத்கிருத்ய புந்தே கோதாதஸ்ஸை நமயிதமிதம் பூஜ ஏவாஸ்து பூயா. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமது. ஆண்டாளுடைய அனுகிரகத்தாலே பகவத் ராமானுஜர் சிறந்த சாஸ்திரங்களை அருளி நம் போன்ற அனைவருக்கும் முக்தியை உறுதி செய்து கொடுத்தார். ஆண்டாளுடைய பாசுரங்களின்படி நடந்தவர் ராமானுஜர். ஆண்டாள் எப்படி நடந்திருப்பளோ அதைப் போலவே நடந்து அனுட்டித்து காட்டியவர் ராமானுஜர். ஆண்டாள் தான் ஆசைப்பட்டதையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தவர் சுவாமி ராமானுஜர். ஆகவே பாவையும் ஜீயரும் எனும் தலைப்பில் ஆண்டாளுடைய பாசுரங்களை ராமானுஜர் எப்படி கடைபிடித்தார், அவர் அதை நமக்கு எப்படி கொடுத்து போனார்ங்கிறத பத்தி ரெண்டொரு கருத்துக்களை விண்ணப்பம் செய்கிறேன். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு நித்தியம் சொல்றோம். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை ஆண்டாள். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்த ராமானுஜருக்கு பின்பிறந்த தங்கையாக இருந்தாள். உயர் அரங்கற்கே கண்டி உகந்தளித்தாள். திருவரங்கநாதனையே தனக்கு பர்த்தாவாக வரித்து அவர் கைப்பிடித்து இன்னைக்கும் ஆண்டாள் ரங்கமன்னார் என்னே இருவருமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றனர். இப்படி ஆண்டாளுடைய மூணு உறவும் ரொம்ப முக்கியம். தந்தை பெரியாழ்வார், தமையன் அண்ணன் ராமானுஜர், கைப்பிடித்த பர்த்தா ரங்கமன்னார் திருவரங்கநாதன். இதை போல ஒரு உறவு ஆருக்கான கிடைக்க முடியுமா? பெரியாழ்வாருக்கு பெண்ணாக இருந்து ராமானுஜருக்கே தங்கையாக இருந்து அரங்கநாதனுக்கே பட்ட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அப்ப எவ்வளவு வருஷம் வாழ்ந்திருப்பாள், எவ்வளவு சாஸ்திரங்கள் எல்லாம் படித்திருப்பாள் என்று நமக்கு தோணும். எதுவுமே இல்லை. அவளோ பெண் குழந்தை, 5 வயது பெண் குழந்தை, எந்த ஊருக்கும் போனதில்லை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள். திருவாடி பூரத்து சகத்துதித்தாள். ஆடி மாசத்தில் பூர நட்சத்திரத்தில் அவதாரம். அப்படி இருக்கிறவளுக்கு இவ்வேற்பட்ட பெருமகள் நடந்ததேன்னு சொல்லணும்னால் இவள் பூமாதேவியின் அவதாரம். வைகுந்தத்தில் பூமாதேவி ஆனந்தமாக இருக்க இந்த ஆனந்தம் நமக்கு வேண்டாம். பூலோகத்தில் சமப்படுகிற நம்ம குழந்தைகளோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அவர்களுக்கு உபதேசம் பண்ணி வைகுந்தத்துக்கு அழைச்சு வரணும். இதுதான் பூமாதேவிக்கு திருவுள்ளத்தில் ஆசை. அதற்காகத்தான் இன்னோ திருவாடிப்பூரம், யமக்காகவன் நோய் இங்காண்டாள் அவதரித்தாள். குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் பெரியாழ்வாருடைய குமாரத்தியாக அவதரித்தாள். அப்ப ஆண்டாள் எங்கோ வைகுந்தத்தில் இருந்தவள். அந்த இன்பத்தை துறந்து நம்ம கைபிடித்து தூக்கணும், நமக்கு ஒரு உத்தரணம் வேணுங்கிறதுக்காகவே பூலோகத்தில் அவதரித்தாள். அதேதான் ராமானுஜருடைய அவதாரத்துக்கும் பிரயோஜனம். புண்ணியாம்போஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாய சீமான் ஆவிரபூத் பௌமௌ ராமானுஜ திவாகரா. வைகுந்தத்தில் ஆதிசேஷனாக இருந்தவர் இந்த பூலோகத்துக்கு நம் போன்றவர்களாகிற அஜ்ஞானங்கிற இருளை போக்கி சிறந்த ஞானமாகிற ஒளியை கொடுப்பதற்காக ஆதிசேஷனே ராமானுஜராக அவதரித்தார். அப்ப ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை, வைகுந்தத்தில் ஆனந்தமா இருந்தவர்கள் அதை துறந்து நம் போன்றவர்களுக்கு ஆனந்தத்தை ஊட்டணும், நித்தியமான ஆனந்தத்தை. நாம இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ ஆனந்தம்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அதை நாமளே தப்பா நினைச்சுன்னு பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லை இவனுக்கு உண்மையான ஆனந்தம். நித்தியானந்தம் வேறிடத்தில் இருக்கிறது, அதை விட்டு விட்டு இவன் துன்பப்படுகிறான்னு புரிய வைத்து அழைத்து போவதற்குத்தான் ரெண்டு பேருடைய திருவவதாரம். சரி, ஆண்டாளுடைய காலம் என்னவா இருக்கும், ராமானுஜருடைய காலம் என்னவா இருக்கும், கிட்டத்தட்ட 4000 வருஷம் வித்தியாசம். 3500லேருந்து 4000 வருஷம் வரைக்கும் வித்தியாசம். சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களில் 4வதாக அவதரித்தார். அவர் கலியுகத்தினுடைய தொடக்கத்தில் அவதரித்தவர். அதற்கப்புறம் குலசேகர் ஆழ்வார், அதுக்கப்புறம் பெரியாழ்வார், பெரியாழ்வாருடைய திருமகளார் ஆண்டார். அப்ப எப்படியும் ஒரு 250 வருஷமானும் நம்மாழ்வாருக்கு ஆண்டாளுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு வச்சுக்கிறோம். அதெல்லாம் கலியுகம் தொடங்கினதிலிருந்து, தொடங்கின உடனே 250 வருஷத்துக்குள்ளே கலியுகம் தொடங்கி 4000 ஆண்டுகள் கழித்து தான் ராமானுஜருடைய அவதாரம். ஏன்னா இன்னைக்கு கலியுகம் ஆரம்பிச்சு 5118 வருஷம் முடிய போறது. இதுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ராமானுஜருடைய திருவவதாரம். அதைத்தான் இப்ப நாம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம். ஸ்ரீ ராமானுஜ சஹசிராப்தி சஹசிராப்தின்னு கொண்டாடுறது. அவர் அவதரித்து 1000 திருநட்சத்திரங்கள் பூர்த்தி ஆகின்றன. நாம அன்னன்னைக்கு அப்த பூர்த்தி பண்ணுவோம் இல்லையா, முதல் பிறந்த நாள், இரண்டாம் பிறந்த நாள், 60ஆம் கல்யாணம் வருது ஷட்டத்து பூர்த்தி, 80ஆம் கல்யாணம் வந்து சதாபிஷேகம், 100 வயசு இருந்தாள்னா நிஜமாவே சதாபிஷேகம் என்றெல்லாம் சொல்லிடுவோம். நம்ம யார் இப்ப 1000 வருஷம் இருந்து கொண்டாடி போறது இல்லையே. சரி, அப்போ ராமானுஜர் மட்டும் 1000 ஆண்டு எழுந்துள்ள இருந்தாரா? அவர் 120 வருஷம் தானே இருந்தார்னு சொன்னால் நாம இருக்கிற 70-80 வருஷத்துக்குள்ளேயே நம்மளை ஒத்துருக்கும் தெரியாது. நம்ம புறப்பட்டு போன பிற்பாடு பிள்ளை பொண்ணே ஞாபகம் வச்சுக்க போறதில்லை, இது நம்முடைய நிலை. ஆனா ராமானுஜர் புறப்பட்டு போய் 1000 ஆண்டுகள் கழித்தும் இத்தனை ஊர்லே இத்தனை மக்கள் இத்தனை பேரும் பின்தொடர்ந்து போயிருக்கணும்னால் அவர்களை கீர்த்தி மூர்த்தின்னு சொல்லுவார்கள். புகழ் உடம்பாளர்கள்னு தமிழ்ல சொல்றது வழக்கம். எப்போதும் தங்கள் கீர்த்தியாலும் உபதேசங்களாலும் அனுஷ்டானங்களாலும் நம்மிடையே 1000 இல்லை 100,000 ஆண்டுகள் ஆனாலும் எப்போதும் அவர்கள் புகழ் மட்டும் மறையவே மறையாது. அதனாலதான் அவருக்கே உண்டான பெருமை. அப்ப அவ ரெண்டு பேருக்கு நடுவில் 4000 ஆண்டு வித்தியாசம் இருந்ததே. அப்படின்னால் ஆண்டாளுடைய பாசுரத்தை ராமானுஜர் எடுத்துக்கொண்டு செய்தாரா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். அதற்கு முதல்ல பதில் பார்ப்போம். அப்புறம் அந்த பாசுரத்தின்படி எப்படி தான் செஞ்சிருக்காருங்கிறதையும் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஒருத்தர் நாம ஒரு பாசுரத்தை சேவிக்கிறோம்னு வச்சிருந்தோம். அதன்படிக்கு நாம ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்னு, அந்த விஷயத்தை மற்ற பேருக்கு எடுத்து சொல்லலாம். இல்ல, அதுல என்ன சொல்லியிருக்கோ அதை போல நான் நடக்கலாம். ரெண்டுமே வேணும். அந்த பாட்டுல ஒரு உபதேசம் பண்ணிருக்கிறால் அதன்படிக்கு நான் நடந்துடணும். இன்னொன்னு, இதை போல இந்த உபதேசம் ரொம்ப உயர்த்தியா இருக்கு, பண்ணுங்கோள், அந்த மதத்தை தான் நானும் பச்சி இருக்கிறேன் அப்படின்னு மற்ற பேருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். ரெண்டையுமே ராமானுஜர் செய்திருக்கிறார். ஒரு பாட்டு திருப்பாவையிலிருந்து பார்ப்போம், ஆண்டாள் பாடியது. இன்னொரு பாட்டு நாச்சியார் திருமொழியிலேருந்து பார்ப்போம், அதுவும் ஆண்டாள் பாடியது. 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள்ளே 2 பிரபந்தங்கள் ஆண்டாளுடையவை. ஒன்னு திருப்பாவை 30 பாசுரங்கள், இன்னொன்னு நாச்சியார் திருமொழி 143 பாசுரங்கள். இந்த 2 பிரபந்தங்கள் மட்டும்தான் மாசக்கணக்கின்படி சொல்லப்பட்ட பிரபந்தங்கள். திருப்பாவை மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் ஆரம்பிக்கும், அப்ப மார்கழி மாசத்துக்காக. நாச்சியார் திருமொழி தையொரு திங்கள்னு ஆரம்பிக்கும், தை மாசத்துக்காக வச்சுக்கணும். நம்ம அப்படின்னு வைத்துக் கொள்ளாவிட்டாலும் தை மாசம்னு தான் ஆரம்பிக்கிறது. அப்ப ரொம்ப சாமர்த்தியமான பாசுரம் இது. இன்ன மாசம் இன்ன தேதின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டோம் பாடிட்டோம்னு வச்சுக்கோ, எல்லாருமே அப்படி சொல்லிடுவாங்க. அதை விட்டுட்டு நீங்க நித்தப்படி 4000 திவ்ய பிரபந்தத்திலேருந்து உங்களுக்கு பிடித்ததமானதை சொல்லுங்கன்னா எதையுமே சொல்ல மாட்டோம். மக்களுக்கு எப்பவுமே இன்னது இன்ன தேதி இத்தனை மணிக்கு சொல்லு அப்படின்னா சரியா உட்கார்ந்து விடுவா, அதுவே சிரமம். ஆனா அதையும் சொல்லாமலே போயிட்டோம்னு வச்சுங்க, ஆறதுக்கு வரமாட்டா. இது 10 ஆண்களான ஆழ்வாருக்கும் புரியல. இது இப்படித்தான் மக்கள் நடந்துப்பான்னு பெண் மட்டும்தான் புரிஞ்சுண்டா. அதனாலதான் மார்கழிக்குன்னு மார்கழி திங்கள், தையொரு திங்களுக்குன்னு தையொரு திங்கள். அதிலே மார்கழி திங்கள் கோஷரத்தில் உந்து மதகழித்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தங்கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிரிழங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்துன்னு கோஷரம். ஆண்டாள் பஞ்சலட்சங்குடி பெண்கள் கோபிகைகள், இவர்கள் எல்லாருக்கும் கண்ணன பர்த்தாவா அடையணும்னு ஆசை. ஆனால ஹேமந்த ரித்துவின் முதல் மாசமான மார்கழி மாசத்தை தேர்ந்தெடுத்து அதுல நோன்பு நோக்கிறார்கள். இதுக்குதான் பாவை நோன்பு, பாவை நோன்புன்னு பேர். இப்ப நம்ம பாவையும் ஜீயரும்னு தானே தலைப்பு, பாவை பாவைன்னு ஏன் வந்திருக்குன்னா திருப்பாவ பாசரந்தோறும் எம் பாவாய் எம் பாவாய் என்று முடிகிறதோ இல்லையோ. பாவைனா பதுமை பொம்மை என்று ஒரு அர்த்தம், இல்ல பாவைனா பாவை நோன்புன்னு அர்த்தம். அந்த நோன்பு நோச்ச பொம்மை போல அழகான பெண் குழந்தை ஆண்டாள். அதனாலதான் அவளை பாவை பாவைன்னு திரும்ப திரும்ப சொல்லிருக்கோம். ஆண்டாள் எல்லாரையும் அழைத்துக் கொண்டு நந்தகோபாலனுடைய திருமாளிகைக்கு முன்னால் போய் நின்று அவரை எழுப்ப போகிறாள். அவரை எழுப்பணும்னு சொன்னால் முதல்ல அவருடைய நாட்டு பெண் மருமகள் அவள் சயனித்திருக்கிறாள். நாயகனாய் நின்றாங்கிற 16வது பாசுரத்தில் வாசல் காப்பவனை துவாரபாலகர்களை எழுப்பினாள். 17 அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் யசோதை நந்தகோபாலன் பலராமன் ஆகியோரை எழுப்பினாள். அடுத்து 18வது பாசுரம் நப்பின்னை எழுப்புகிறாள். கண்ணனுடைய தர்மபத்னி நப்பின்னை எழுப்பி நீ எழுந்திருந்து கண்ணனை எங்களுக்காக பெற்றுக் கொடுக்கணும்னு பிரார்த்திக்க போகிறாள். அந்த பாசுரம் தான் இது. உந்து மதகழித்தன் ஓடாத தோல்வரியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் நந்தகோபாலன் மருமகளேன்னு முதல்ல கூப்பிட்டாள். யாருமே திரும்பியே பார்க்கல, நப்பின்னையும் திரும்பி பார்க்கல. அப்புறம் தான் ஆண்டாளுக்கு தோணித்து இந்த ஊர்ல வந்து நந்தகோபாலன் மருமகளேன்னு கூட்டு நிறுத்தினா எல்லாரும் தான் வருவா. யார் இல்லை இப்ப இங்க நந்தகோபாலன் மருமகள், அத்தனை பேருமே கண்ணனுக்கு தர்மபத்தி தான். அப்படி இருந்துச்சு மொத்த பேர் வரமாட்டாளா. திருப்பதியில போய் நின்று யாரெல்லாம் பகவானுக்காக முடி செலுத்தியவர்களோ அவர்களெல்லாம் இங்கே வாருங்கள்னா எல்லாரும் தான் வருவா. ஏன்னா அங்க போனாலே பல பேர் அதான் இருக்க போறா. அதனால ஆண்டாள் புரிஞ்சுட்டு நந்தகோபாலன் மருமகளே அப்புறம் தனிச்சிறப்பா நப்பின்னாய் என்று சொன்ன உடனே தான் திரும்பியே பார்க்கிறாள். நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைகிறவாய் உன்னுடைய அழகான குழல் வாசனமிக்க குழல் அழகோடு வா, கையில போட்டு இருக்கிற வளையல் சத்தம் போடுறதுக்கு வா, வந்திருந்து கதவை திறந்து விடு கண்ணனை போடுவோன்னு ஆண்டாளுடைய பிரார்த்தனை. இது நடந்ததெல்லாம் இப்போ ராமானுஜர் அவதாரத்துக்கு 4000 ஆண்டுகள் முன்னால். அதுக்கு அத்தனை வருஷம் ஆனாலும் சுவாமி திருவுள்ளத்தில் வேதாந்த வாக்கியங்கள் ஓடுறது இருக்கட்டும் ரகசிய வாக்கியங்கள் ஓடுறது இருக்கட்டும் எப்பவுமே காலை மாதுகரத்துக்கு எழுந்துருளும் போது திருப்பாவை அனுசந்தானம் பண்ணிட்டே தான் எழுந்துருளுறோம். கார்த்தால வீதியில பிரதட்சிணம் வந்து சுமார் 7 வீடுகளை குறிப்பிட்டு அதுல போய் பிக்ஷை கேட்கணும். அந்த வீட்டுக்குடையவர்கள் பிக்ஷை இடுவார்கள். அந்த பிக்ஷையை கொண்டு வந்து அதுல துளி உப்பு புளிப்பு காரம் இருந்ததுன்னா அதையும் போக்கிட்டு சுத்த வெளுத்த சோறாக மோரோட சாப்பிட வேண்டும். இப்படித்தான் அந்த நாள்ல சன்னியாசிகள்லாம் வச்சுட்டு இருந்திருக்கா. அதுக்காக இவர் மாதுகரத்துக்கு எழுந்துள்ளார். பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை, அவருக்கு ஒரு குமாரத்தி அத்துழாயின் அவருக்கு பேர். ராமானுஜருடைய ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் அவர் வீட்டு வாசல்ல அன்னைக்கு போய் நிற்கிறார். இந்த போஷரத்தை மனசார சுருண்டு வரார். பிக்ஷ போடணும்னு வாயார கேட்டுட்டார். உள்ளே இருந்து அந்த பெண் வருகிறாள். அத்துழாய் சின்ன பெண், வந்தவள் சட்டுன்னு கதவை திறந்தாள். கையில அரிசி வச்சுட்டு இருக்கா சோறு வச்சுட்டு இருக்கா போடணும்ங்கிறதுக்காக. அதை போட போகும்போது என்ன தோணித்தோ அவளை சேவித்த ராமானுஜர் சட்டென்று மயக்கமாக சரிந்தார். அதை பார்த்த உடனே அந்த சின்ன குழந்தைக்கு பயம் வந்துடுது. என்ன எடுத்து நம்ம பார்த்து எதுக்கு ஜிஎஸ் சாமி சரிஞ்சு விட்டார் என்று உள்ள ஓடினாள். தந்தையாரிடத்துல பெரிய நம்பிகளத்த பதற்றத்தோடு சொன்னாள். அவர் எந்த பதற்றமுமே படல, மெதுவா பதில் சொல்லியிருக்கார். திருப்பாவை உந்து மதகளித்தன் அனுசந்தானமாக இருந்திருக்கும் பெண்ணை கவலைப்படாதே, போய் எழுப்பு தானே எழுந்திருந்து விடுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னு அர்த்தம் என்ன, இவர் அப்படியே திருப்பாவ பாட்டையே தான் மனசுல சொல்லிட்டு வீதியில வருவார். நீ நம்ம வீட்டு வாசலுக்கு வரச்சே 18 பாட்டு வந்திருக்கும் மனசுலே. அப்ப உந்து மதகளித்தான் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கடை திறவாய் வந்து நீதான் கதவை திறக்கணுங்கிற இடம் வந்திருக்கும். சட்டுன்னு அதே சமயம் நீயும் போய் கதவை திறந்திருப்பே. உன்னை பார்த்த உடனே உன்னை நப்பின்னே நினைத்து கொண்டு அந்த பாவனா பிரகர்ஷம் அவருக்கு இருக்கிறதுனாலே ஓ நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நப்பின்னே வந்தாளான்னு நினைத்து மயக்கம் ஆயிருப்பார். அவருக்கு பாட்டு பழசு. ஆண்டாள் இருந்தது எப்போதோ சிவில்லுகுத்தூரில், நாம் இருக்கிறது ஸ்ரீரங்கத்திலே. கலியுகம் 4000 வருஷம் ஓடி போச்சு. இதெல்லாம் ராமானுஜருக்கு புரியாது. அவர் எந்த பாசுரத்தை சொல்லிருக்காரோ அந்த காலம் அந்த பாடினவ அந்த பாடின சூழ்நிலை அத்தோடையே தான் தம் உள்ளத்துல வச்சிருப்பார். அந்த அளவுக்கு திருப்பாவையோட ஒன்றி கலந்திருக்கிறவர் சுவாமி என்று பெரிய நபிகளுடைய அபிப்பிராயம். அதுக்கப்புறம் போனா எழுப்பினா ராமானுஜர் எழுந்தார்னு சரித்தம். அதுல இருந்தே அவருக்கு என்ன பெயர் ஆயிடுச்சுன்னா திருப்பாவை ஜீயர், திருப்பாவை ஜீயர்னு பெயர். இது என்ன ஆச்சரியம்னால் அவர் ஒரு பெரிய வேதாந்தி. உபனிஷத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்றார், பெரிய பெரிய பிரம்மசூத்திரம் முதலான கிரந்தங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிடுறார். இனி அறியாத வாத போர் இல்லை. நியாய சாஸ்திரமோ மீமாம்சா சாஸ்திரமோ வியாக்கரண சாஸ்திரமோ அத்தனையும் சந்தேகத்துக்கிடமில்லாத கச்சு உள்ளங்கை நெல்லிக்கலி போல வச்சிருப்பார். பெரிய யோகி இத்தனை பட்டவராக இருந்திருந்தும் அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் ஆசையோட வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அதிலும் நம்மாழ்வார் பெரிய வேதாந்தி. வேதமனைத்துக்கும் அத்தனையுமே மாத்தி கோகுலாபரணம் வந்தே ஜெகதாபரணம் யசுதேர் உத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா என்ன தமிழ் பாஷையில வேதாந்தத்தை முழுக்க மொழிபெயர்த்து கொடுத்தவர் திருமங்கை ஆழ்வாரால். 1000 பாடினவர். ஆனா அவர்களுடைய பாசுரத்தில எல்லாம் இவருக்கு அப்படி பட்டம் இல்லை. திருவாய்மொழி ஜீயர், திருமொழி ஜீயர், திருநெடுந்தாண்டக ஜீயர் அதெல்லாம் இவருக்கு பேரே இல்லை. ஆனா திருப்பாவை ஜீயர்னு பேர் வந்திருக்கணும்னால் என்ன காரணமா இருக்கும்? இவர் எந்தெந்த வேதாந்த சாஸ்திரத்தை பார்த்திருக்காரோ அதன் அத்தனை அர்த்தங்களும் திருப்பாவைக்குள்ள அடங்கியிருக்குன்னு அவர் கண்ணில் பட்டிருக்கணும். அப்படி பட்டிருக்கவே தான் அவருக்கு அதுல அவ்வளவு ஆசை இருந்திருக்கு. நமக்கு என்ன தோணும்னா வேதாந்த அர்த்தத்தை ஒரு 5 பெண் குழந்தை பேசிடுவா, அவளுக்கு போய் அப்படி பாடுறதுக்கு வந்துருமானால் அவ படிச்சிருக்கவே மாட்டாளே, பாடசாலைக்கு போயிருக்க முடியாது, வயசு ஆகலையே, ஆணா பிறக்கலையே, இத்தனை கேள்வியும் வரலாம். படித்து போய் தெரிஞ்சு வர்றதுங்கிறது ஒண்ணும், இன்னொன்னும் நாம அந்த படிப்பை தேடினு போய் பிரம்மத்தை தேட போறோம் இல்லையோ. ஒருவேளை நம்ம கிட்ட பக்தியை அதை மெச்சி பிரம்மமே நம்ம தேடினு வர்றதும் உண்டு. அப்ப நாமெல்லாம் படிப்பு கிடைக்குமா அதன் மூலம் பகவானை தெரிஞ்சுக்கலாமான்னு பாக்குறோம். ஆனா ஆண்டாளுக்கோ அது எதையுமே தெரிஞ்சுக்க தேவையில்லை. கோபிகைகள் ஒத்தரும் ஒரு பாடசாலைக்கும் போனதே இல்லை, ஆனா அவன் தான் படிச்சதில்லை. ஆனா கண்ணனானா இவர்கள் ஒரு மடக்கு வெண்ண கொடுப்பானான்னு பின்னாடியே ஆடிட்டு இருக்கார். அப்படி இருந்து அதுக்கு தான் ஏற்றம். இப்போ நாம தேடின்னு போனா ஏற்றமா, நம்மை தேடிண்டே பகவான் வந்துட்டார்னா ஏற்றமா? அந்த பெருமை ஆண்டாளிடத்துல இருக்கவே அதை உணர்ந்த சுவாமி ராமானுஜர் இந்த திருப்பாவையிலேயே எப்போதும் நெஞ்சு செலுத்தியவராக இருந்திருக்கார். அதனால்தான் திருப்பாவை ஜீயர்னு பெயர். இப்ப இது எதுக்காக நீங்க விண்ணப்பம் பண்ணினால் திருப்பாவையோட எப்படி மனசு ஒன்றிருக்கு, அப்ப அந்த பாட்டை கேட்கிறவர் மயக்கமா சரியறவருக்கு இருந்திருக்காருனால் அவ்வளவு நெருக்கமாலாம் நம்ம எப்போவானு போறோமா? ஏதோ பாட்டை பாட்டுன்னு சொல்லிடுவோமே தவிர அந்த பாட்டை அப்படியே நம்ம காலத்துல இருக்கிற நஜம்ங்கிற அளவுக்கு உள்ள போச்சுனால் அப்ப அப்படி இருக்கிறவாளிடத்துல ரங்கநாத பெருமாளுக்கு எத்தனை ஆசை வந்துடும். ஓ ஆண்டாளை போலவே இவர் பாவத்தில் இருக்கார், அந்த ஆண்டாளாட்டம் இல்லாட்டா கூட நினைத்து உருகிறாரோ இல்லையோ, அப்ப நமக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். என்ன பெருமாள் இருந்துருவர் இந்த நம்பிக்கையில தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் இருந்திருக்கா. இது ஒண்ணு திருப்பாவ பாசுரத்தை நித்தியம் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்காருங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம கூட நித்தியம் திருப்பாவைய அனுசந்தானம் பண்றோம், ஆனா இன்னொரு ஒரு படி மேல போகணும். அது நாச்சியார் திருமொழி பாசுரத்துல நடந்தது. அனுசந்தானத்தோட நிற்காமல் அனுஷ்டானமும் பண்ண வேண்டுமோ இல்லையோ? அனுசந்தானம்னா சொல்லிட்டு இருக்கிறது, மனசால நினைக்கிறது, மனநம் பண்றது, அனுசந்தானம் பண்றதுன்னு சொல்லுவார். ஆனா அதை விட ஒருபடி போனால் அனுஷ்டானம் பண்றது. ஆழ்வார் ஒரு பாசுரத்துல சொல்றார், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாயக வந்த காலர் சிதகிய பானையர் வேண்டாம் இந்த சொத்து வரேன் வரேன்னு வரும் கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் வரும் அது நெருப்பா நினைச்சுக்கோ. செல்வத்தை கண்டு பின்னாடி போனியானா அது கடைசியிலும் வாழ்க்கையே கெடுத்துடும் விட்டுடு என்று அவர் சொல்லுகிறார். அதுக்குன்னு அந்த பாசனத்தை கேட்டுட்டு நம்மால உடனே நடந்துட முடியறதா? அவர் சொல்றார் வாஸ்தவம். ஆனா ஒண்ணே ஒண்ணு, எதுக்கு பின்ன நடக்க முடியாட்டாலும் இவாள்லாம் சொல்லி வைக்கிறாள்னால் இதை சொல்லலேன்னு வச்சுங்க, இந்த அளவுக்கு கூட நம்மள ஒரு கடிவாளம் போட்டு இழுத்திருக்கவே முடியாது. எப்படி வேணா நம்ம ஓடிருப்போம். அப்ப ரொம்ப ஓடாம ஓரளவுக்கு நம்ம அடங்கி இருக்கோம்னா உள்ளூர ஒரு குறுகுறுப்பு ஒரு சொல்லியோ நித்தியம் சொல்லிட்டு இருக்கிற பாட்டிலையானா இது கூடவே கூடாதுங்கிறார். நம்ம தானா இப்படி பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இன்னமும் ஆழ்வாருக்கு பிடிக்காததை பண்றேன் போல் இருக்கு, எங்க ஆச்சாரியர்களுக்கு பிடிக்காத பண்றேன், வேற வழியில்லே பண்றேன் அப்படின்னு நினைச்சுதான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருப்போமோ இல்லையோ. இந்த பாட்டெல்லாம் இல்லேன்னு வச்சுங்க, இதுதான் சரின்னு புரிஞ்சுட்டு ஓஹோன்னு தப்பு பண்றதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு குறுகுறுப்பு கூட இல்லாமலே போயிருக்கும். அந்த அளவுக்கானது உபயோகப்படுறதோ இல்லையோ. எல்லாரும் மாடி படிக்கட்டி ஏறி இறங்குறோம், கைப்பிடி போட்டு வச்சிருக்கா. எதற்கு எல்லாரும் பிடிச்சுன்னு ஏறாளன்னா இல்ல, கைப்பிடி போட்டிருக்கா. அது வாண்டாமேன்னு சொல்லிட்டா யாரான ரெண்டு பேர் விழுந்து வச்சான்னா அதுக்குன்னு கைப்பிடி போட்டுட்டதுக்காக ஒருத்தர் விழுந்துடவே மாட்டான்னு இல்ல, கைப்பிடி போட்டதுக்காக எல்லாரும் பிடிச்சின்னு போவான்னு இல்ல, ஒன்னும் இல்ல. ஆனா ஜாக்கிரதைக்கு போட்டு வச்சிருக்காளோ இல்லையோ. கடைசி பட்சம் அந்த ஜாக்கிரதைக்காகவாவது இந்த சாஸ்திரங்கள்லாம் நமக்கு உபயோகப்படும். அதுவும் இல்லாதப்படுத்தினால் நம்மளை கட்டுப்படுத்துறதுக்கே ஆளே இல்லாதப்படும். அதனாலதான் நம்ம வீட்டிலேயே கூட வயசானவா அப்பா அம்மா மாமனார் மாமியார் அப்படின்னு கூட இருக்காள்னா ஏதானு கொஞ்சம் நச்சு நச்சுன்னு சொல்லிட்டுதான் இருப்பா. அவர்களாலே இவாளே வாழ்ந்தாச்சு, அவ குழந்தை பத்தாச்சு, அவளுக்கே குழந்தைகளுக்கு பேரம் பேத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு விடமாட்டான். அந்த பெரியவ ஆறு வீட்டுல இருக்காளோ, இது அப்ப அப்படி பண்ண சொன்னேனே நீ பண்ணவே இல்லை போட்டிருக்கே, நீ இப்படி சொன்னேனே இதை பண்ணவே இல்லை போட்டிருக்கே, என் காலத்துல எங்க மாமியார் எப்படி சொல்லிருந்தா தெரியுமோ, உனக்கு இதெல்லாம் ஒண்ணு சொல்லவே முடியலேன்னாலும் சொல்லுவா. சொல்றாளோ இல்லையோ உங்ககிட்ட எல்லாம் ஒன்னத்தையும் சொல்லவே முடியலேன்னாலும் சொல்லுவாள்னா எதுக்கு அப்படி சொல்லிட்டே இருக்காள்னால் விட்டுட்டா ஆளை பிடிக்க முடியாதுங்கிறதுக்காக. ஏதாவது ஒண்ணு இப்படி அப்படியே சம்பிரதாயத்து பக்கம் இழுத்துட்டு இருந்தா தான் இவ வழிக்கு வருவான்னு. ஆக இவ்வளவு தூரம் ஆண்டாளுடைய பாசனம் இருக்கே, அந்த பாசனத்தின்படி நாம நடப்பமானால் கொஞ்சமான நடக்க வேணும் இல்லையோ. அது ரொம்ப முக்கியமான இடத்தில் ராமானுஜர் எப்படி நடந்தாருங்கிறத சொல்றேன். இது நித்தியமே நம்ம இல்லத்தோட திருவாராதனத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிற பாசனம். நாடு நரும்பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கினான், நூறு தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்னவந்து இவை கொள்ளுங்களோ. ஏறு திருவுடையான்னு ஆண்டாள் திருமாலிரும் சோலமலை கள்ளழகரை பாடுகிறாள். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திவதேசம் திருமாலிரும் சோலமலை ரொம்ப அற்புதமான ஊர். மேலேருந்து நூபுர கங்கை பாய்ந்து ஓடி வருகிறது. கீழ அழகர் பெருமாள் சுந்தரத்தோளுடையான் சுந்தரபாபு எழுந்தருளி இருக்கிறார். அவரிடத்துல அதீத காதல் ஆண்டாளுக்கு. என்ன சமர்ப்பிக்கணும்னு ஆசைனால் நிறைய கைங்கிற மனம், கடைசி பட்சம் ஒரு நூறு கங்காளம் நிறைய வெண்ணெய், நூறு கங்காளம் நிறைய அக்காரடிசில், நூறு தடா அக்காரடிசில், நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், வாயால இதெல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்னு பாடுறேன். செய்ய முடியுமாங்கிறது தெரியாது, அதனாலதான் வாய் நேர்ந்து பராவி வைத்தேனால் வாய் வார்த்தையாவது சொல்றோங்கிற மூலியம் நம்மளா இருந்தா வாய்ப்பந்தல்னு சொல்லிடுவா. ஆண்டாள் அப்படி சொல்லலாமா, நிஜமா ஆசைப்பட்டுத்தானே வாயில வந்திருக்கு. ஆனா அவளுக்கு இயலாமை, நம்ம பாதி விஷயத்தை இயலாமையால விடல, வாண்டான்னு விட்டுட்டோம். ஆனா ஆண்டாளத்தை பொறுத்த வரைக்கும் அஞ்சு வயசு குழந்தை ஊரை விட்டு எங்க சிவலிபுத்தூருக்கு போக, சிவலிபுத்தூர்ல இருந்து திருமாலஞ்சோலை வர போக முடியுமா, நூறு கங்கால அக்காரடிச்சு பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் முதல்ல அன்னைக்கு இருக்கிறவாட்ட காசு பண்ண ஏது அதுவும் கிடையாது, போகிறதுக்கு வழியும் கிடையாது. ஆனா உள்ள முழுக்க ஆசை இருக்கு, அந்த ஆசையில பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு பாடிவிட்டாள். பெருமான் திரும்ப கேட்கிறார், ஆண்டாள் நீர் சமர்ப்பிப்பதாக நாம் ஏற்றுக்கொண்டோம், இப்ப நீர் இதை கொடுத்தீரோ இல்லையோ, இதுக்கு பதிலுக்கு உமக்கு என்ன வேணும், யாரு பக்தனா இருந்தாலும் என்கிட்ட வந்து ஏதாவது சமர்ப்பிச்சா உடனே தயங்கி கையேந்தின்னு நிற்பான். இதுதான் பெருமாள் பார்த்திருக்கிறது, சமர்ப்பிச்சுட்டு போக மாட்டான், இதை கொடுத்தேனே நீ என்ன கொடுக்க போறேன்னு கேட்பான். பாண்டாள் உமக்கு என்ன வேணும்னு பெருமான் கேட்கார். இல்ல அடியேன் மறுபடியும் ஒரு நூறு கங்காளம், மறுபடியும் நூறு கங்காளம் நிறைய சமர்ப்பிக்கணும், வெண்ணையும் அக்காரடிச்சிடும், அதை தேவரையை திரும்ப பெற்றுக்கணும், அதை நீ கொடுத்ததுக்குத்தான் திரும்ப என்ன வேணும்னு கேட்கிறேன் என்று மீண்டும் பெருமாள் கூறினார். எதுவும் எனக்கு வேண்டாம், திரும்ப திரும்ப நான் கொடுக்கணும், திரும்ப திரும்ப நீ வாங்கிக்கணும், உன்னிடத்துல வாங்கிக்கிறதுக்கு அடியோங்கள் வரவில்லை, தேவரீருக்கு சமர்ப்பித்து நீ பெற்றுக் கொள்ள வேண்டும், நாங்கள் கொள்வானு நீ கொள்ளாமல் போகாது, எச்சப்பரகொள்வான் அனுகான் கோவிந்தா, எச்சக்கு மேழல் பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சிவோம் நாள். அப்போ ஒரு சீவையிட்டவன் இருக்க வேண்டிய நியமனத்தை எப்படி நியமம்ங்கிறத அதிலேருந்து ராமானுஜர் புரிஞ்சுக்கிறார். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும், ஆட்சியனும் கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சைவோம் மத்தனங்காமங்கள் மாற்று. இந்த பாசுரத்தின் அடிப்படையில் தான் கைங்கரியம் தாஸ்யம், கைங்கரியம் தாஸ்யம். சிவைட்டவ சம்பிரதாயத்துல எத்தனை கேட்டாலும் எது புருஷார்த்தம், எது உனக்கு இலக்குன்னு கேட்டால் பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியமே புருஷார்த்தம், அதுதான் எனக்கு இலக்கு. தியானம் பண்றது புருஷார்த்தம், அது அது முக்தி அடையிறது புருஷார்த்தம்லாம் அப்புறம். அதெல்லாத்தையும் வா முக்கியமா சொல்லவே மாட்டான். கோவிலுக்கு போய் கைங்கரியம் பண்ணியா, ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணியா, பாகவத கைங்கரியம் பண்ணியா, இது எதுக்கு விடாம சொல்றாள்னால், இதை போல் பாசுரங்கள் தான் அடிப்படை. கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சைவோம், எச்சைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடுத்தோமே யாவோம், உனக்கே நாம் ஆட்சைவோம். ஆட்சைதல், ஆட்சைதல்னா கைங்கரியம் பண்ணுதல் அர்த்தம். அப்ப அடிமகளான நாம் எப்போதும் கைங்கரியம் பண்ண வேணும்னு ஆண்டாள் பாசுரம், அது நன்னா ராமானுஜருடைய திருவுள்ளத்துல பதிஞ்சிருக்கு. அந்த கைங்கரியத்தில் பகவத் கைங்கரியம், பகவத் கைங்கரியம்னா பிரசாதம் சமர்ப்பிக்கிறது முக்கிய கைங்கரியம். புஷ்பம் சமர்ப்பித்தல், சந்தனம் சமர்ப்பித்தல், பிரசாதம் தளிகை பண்ணி நிறைய சமர்ப்பித்தல், உற்சவங்களை கோலாகலமாக நடத்துதல், பக்தர்களுக்கெல்லாம் சமாராதனம் ததியாராதனம் பண்ணுதல், இது அந்த நாள்லேருந்து ஒரு முக்கிய கைங்கரியமா இருக்கு. ஏன்னா அன்னம் இருந்தா தானே உலகமே வாழும். அந்த அன்னத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையோ, அதுக்குத்தான் 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார் அடிச்சில். பாண்டாள் தான் அதுல இருந்து ஒரு கிண்ணி தானா சாப்பிட போற இல்லையே, எல்லாரும் கொடுக்கறதுக்காகத்தானே. அதனால ராமானுஜர் இந்த பாசுரத்தை வாசி வரார். 4000 வருஷம் கழிச்சு ஆண்டாள் பாடி முடிச்சுட்டு பரமவதத்துக்கே போயாகிவிட்டது. அதுக்கு 4000 ஆண்டுகள் கழித்து ராமானுஜர் அவதரிக்கிறார். தன்னுடைய கோட்டியில உட்காந்து காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். அப்ப நாச்சியார் திருமொழி காலக்ஷேபம் வந்தது. எத்தனை ஆயிரக்கணக்கானோர் கோட்டியில உட்காண்டிருக்கா, இந்த பாட்டு வந்தது. நாடு நரும் கோழில் மாலிலும் சோழ நம்பிக்கு நான், அடியேன் திருமாலிலும் சோழ மல நம்பிக்கு, 100 தடா அக்காரடிச்சில், 100 தடா வெண்ணெய் பரவி வைத்தேன், சமர்ப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆண்டாள் பேசினாள். பாசுரத்தை சுவாமி அர்த்தம் சொல்லிட்டே இருக்கார். என்னமோ பொறி தட்டினா போல தோணித்து புஸ்தகத்தை மூடிவிட்டார். நாம் அத்தனை பேரும் தற்போது திருமாலிரு சோழமலை யாத்திரை போகிறோம் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் மூடிவிட்டார். 12000 சீவையிட்டவர்கள், 700 சன்னியாசிகள், கூட எண்ணிறந்த பெண்கள், எல்லாரையும் புடைசூழ அழைத்துக் கொண்டு ஒரு முறை அப்ப போனார்னு சொல்லுவார், அல்லது திக்விஜய யாத்திரையின் போது சுவாமி தன்னுடைய பரிவாரங்களோட எழுந்தொழினார்னு சொல்லுவார்கள். நேர கள்ளழகர் இடத்திலே போனால் நம்மாழ்வாராலே பாடப்பட்டவர், பெரியாழ்வார் ஆசைப்பட்டவர், ஆண்டாள் காதலித்தவர், திருமங்கியாழ்வார் ஓடி ஓடு வந்து பாடின பெருமாள், அந்த சுவாமியான சுந்தரத்தோளுடையானை பார்த்து இவருக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லையே, எவ்வளவு சிஷ்ய சமூகம், எத்தனை சித்தர், அத்தனை பேர் இருந்தாலும் இல்லையோ, எல்லார்ட்டையும் சொன்னார் கைங்கரியம் நடக்கணும்ட்டு. பெரிய பெரிய தங்க பாத்திரங்கள் செய்யப்பட்டன. அந்த பாத்திரத்துல பெருமாளுக்கு கங்காளம் கங்காளமா வெண்ணே அக்கார் அடிசில், அந்த அக்கார் அடிசில் வெறுமை பண்ண முடியாது. இப்பவும் சமர்ப்பிக்கிறார். காத்தால 4 மணிக்கு அடுப்புல ஏத்தி பாலை கலர ஆரம்பிச்சாருனா முடியறச்சே 11 மணி ஆகும். 7 மணி நாள் கிளறினா அந்த அக்கார் அடிசில் வரும். ஆனா அது பண்ணிட்டோம்னா 15-20 நாளைக்கு கிடவே கிடாது, அப்படியே இருக்கும். வச்சிருந்து சாப்பிடுறார். பெருமாளுக்கு தளிகை கண்டவர்களை பண்ணிவிட்டார். அப்புறம் ராமானுஜர் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறார், இது ஒண்ணு அடிய வந்து சமர்ப்பிச்சே நினைச்சுக்க வேண்டாம், அந்த பாட்டுக்கு இப்ப முடிஞ்சு போச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு. பெருமாள் கேட்டார், ஓ 4000 வருஷ கணக்கு நான் மனசுல வச்சுக்கணுமா, இப்போ அவ அன்னைக்கு பாடிட்டு போனாள், நீ இன்னைக்கு சமர்ப்பித்தீரேன்னா, அடி என்ன பண்ணுவேன், தேவரின் சங்கல்பம் இன்னைக்கு தான் இருந்திருக்கு. ஆண்டாளுடைய ஆசை என்னைக்கு நடக்கும், பெரியோர்கள் மகான்கள் ஆறான் ஒருத்தர் ஒரு ஆசையை பட்டுவிட்டாள்னால் அது அப்படியே பேசாம இருக்கும். என்னைக்கு அது மலர்ந்து வெளியில மனம் பரப்பணுமோ அன்னைக்கு செய்யும். அது வரைக்கும் பெருமாள் தன் உள்ளத்துல கணக்கு வச்சிருக்காருன்னு அர்த்தம். இவர் ஒருத்தர் ஆசைப்பட்டுட்டார், இத ஒரு நாளும் நிறைவேற்றாம விடமாட்டோம், அவர் கணக்கு எழுதிடுவார். ஆனா அது அவர் எப்ப பண்றாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். நமக்கு அதுக்குள்ள தவிப்போம், இது நடக்கலையே, அது நடக்கலையே, அது நடக்கலையென்னால் நடக்கும். யார் ஒரு பெரியவர், பெரியார் காட்பட்டக்கால் பெறாதவையன் பெருமாறு, என்ன ஆழ்வாருடைய பாஷம், ஒரு பெரியவன் மகானுக்கு ஆட்பட்டுட்டோம்னால் அவருக்காக பகவான் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு அந்த நல்லதை பண்ணியே தெரிகிறார். நம்ம முகத்தை பார்த்து அவர் செய்ய மாட்டார். நம்ம முகத்தை பார்த்தா பயந்து விலகி போடுவோம், நம்ம முகத்தை பார்க்க மாட்டார். அந்த மகானுடைய நிழல்ல நின்று இருந்தோம்னால் அப்ப அவரை பார்த்துட்டு அவரிடத்துல இருக்கிற பிரீதியில் சரி போட்டோம், அவர் நிழல்ல நின்று இருக்கா, யாரா இருக்கு, நல்லதோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடுகிறார் இல்லையோ. இத 4000 வருஷங்கள் ஞாபகம் வச்சிருந்து ராமானுஜர் வந்து பண்ணிவிட்டார். ஆகவே ஆண்டாள் ஆசைப்பட்டபடி அனுஷ்டானமும் செய்தார்னு சொல்லவரே. அனுசந்தானம் பண்ணது திருப்பாவை, ஆனா அதுல சொன்னத்தை நடத்தணும் இல்லையோ, அதை நடத்தி காட்டினது நாச்சியார் திருமொழி. இதை முடிச்சுட்டு நேர ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்துருளினார். ஆண்டாள் திருவடி தொழுதார். அவளுக்கு ரொம்ப ஆசை, நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுத்துட்டாரு. ஒரு அக்காவோ ஒரு தங்கையோ ஆசைப்பட்டதை தானே அண்ணனோ தம்பியோ நிறைவேற்றுவா. பெண் ஆசைப்பட்டா ஆறு பண்ணி கொடுக்க முடியும், இப்போ அண்ணனோ தம்பியோ செய்வார். நீர் எப்ப என் ஆசையை நிறைவேற்றினீரோ, நீர் இனி நமக்கு அண்ணனாக இருப்பீர்னு வயசுல 4000 வயசு மூத்தவள் ஆண்டாள். ஆனா அதை விட 4000 வயசு இளையவரா இருக்கிற ராமானுஜரை பார்த்து நீர்தான் நமக்கு அண்ணன் சொல்லிருக்கணும்னால் நல்ல உறவாச்சுப்போம். அண்ணன் தங்க உறவு. அப்ப பாவையும் ஜீயரும்னு சொன்னால் தங்கையும் அண்ணனும் தலைப்பை இப்ப மாத்தி எழுதிக்கணும். இவர் தங்கை, அவர் அண்ணன்.